الحمد لله رب العالمين ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم صلوا كما رأيتموني أصلي أو كما قال عليه الصلاة والسلام صدق نبينا محمد صلى الله عليه وسلم பற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்று ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, உன்னதமான ஜும்ஆவுடைய அதிகாலை பொழுதை அல்லாஹ் நம்மை எல்லாம் அடைய செய்திருக்கிறான். வாரத்தின் தலைமை நாளாகி இன்று ஜும்ஆவுடைய நாள். அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா இச்சமூகத்தினருக்கு கொடுத்த அல்லாஹுடைய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் நாம் இருக்கக்கூடிய இன்றைய ஜும்ஆவுடைய நாள். சுவர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்ட நாளும் இன்றைய நாள். சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாளும் நாம் இருக்கக்கூடிய இன்றைய ஜும்ஆவுடைய நாள். ஈதுல் மசாகீன், ஏழைகளுடைய மிஸ்கீன்களுடைய பெருநாள் என்று வர்ணித்து சொல்லப்பட்ட இன்றைய நாளை நம்முடைய அதிகாலை பொழுதிலே நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். நம்மை எல்லாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா அவனுடைய மேலான அருளை கொண்டு அரவணைத்துக் கொள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, புதியதோர் ஹிஜ்ரியுடைய ஆண்டை நம்முடைய வாழ்க்கை நாம் அடைந்திருக்கிறோம். நம்மை அல்லாஹ் அடைய செய்திருக்கிறான். அதுதான் ஹிஜ்ரி 1437 நாம் நுழைந்திருக்கிறோம். இன்று இரண்டாவது நாள் முஹர்ரமுடைய மாதத்தினுடைய இரண்டாம் நாளையிலே ஜும்ஆவுடைய அதிகாலை பொழுதை அடைந்து இப்போது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்திலே எம்மை எல்லாம் ஒன்று சேர்த்த இறைவன் நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களை ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு ஆண்டை நாம் கழித்து விட்டோம். அதுதான் ஹிஜ்ரி 1436. ஒரு வருடம் அவசரமாகவும் வேகமாகவும் நம்மிடத்திலிருந்து பிரிந்து சென்றிருக்கிறது. இப்போது புதிய ஆண்டிற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இப்போது நாம் ஒவ்வொருவரும் கடந்த ஆண்டை எவ்வாறு நாம் கழித்தோம் என்பதனை மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஒரு ஆண்டு கழிந்து விட்டால் ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட நன்மைகள், லாபங்கள், நஷ்டங்களை மீள் பரிசீலனை செய்து கொள்கிறார், அதிலே திருத்திக் கொள்கிறார். மேலும் பல முன்னேற்றகரமான இலாபங்களை, முன்னேற்றத்தை, வளர்ச்சி அடைந்து கொள்வதற்காக பலவாறான முயற்சிகளையும் ஆலோசனைகளையும் எடுத்துக் கொள்கிறார்கள், பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வயது செல்கிறது. 40 வயதில் இருந்த மனிதர் 41 காலை வைக்கிறார், 63 இருந்தவர் 64 நுழைகிறார். இப்படியாக வயதும் செல்கிறது, வாலிபமும் செல்கிறது, வயோதிபம் வந்து எங்களுடைய உடம்பையும் எங்களுடைய உடலையும் ஆட்பரித்துக் கொள்கிறது. இப்படியாக காலம் சென்று கொண்டே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் அமல் ரீதியாக, அல்லாஹுவை சந்தோஷப்படுத்திய அமல் ரீதியாக நான் என்ன முன்னேற்றத்தை கண்டிருக்கிறேன்? இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த வருடத்தை போல இவ்வருடத்தையும் கழிக்கப் போகிறேனா, அல்லது கடந்த வருடம் ஏதோ ஒன்றாக கழிந்து விட்டது, நன்மையோ தீமையோ எது எப்படியோ? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, அஃல்லாஹு அம்மா ஸலஃப், நீங்கள் கடந்த கால பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பீர்களேயானால், யா அல்லாஹ், நான் செய்த தவறுகளை மன்னித்து நீ என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று ஒரு மனிதன் தான் செய்த தவறை நினைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திக்ஃபார் கேட்கின்ற போது அல்லாஹு தாலா கடந்த கால பாவங்கள் அனைத்தை மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கடந்த காலம் கடந்து விட்டது, வரக்கூடிய காலத்தை நாங்கள் கச்சிதமாக திட்டமிட்டு செயலாற்றி நாங்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த புதிய ஹிஜ்ரி ஆண்டை சரியான வினைத்திறன் மிக்க ஒரு பிரயோசனமான ஆண்டாக கழித்துக் கொள்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலிருந்து முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் என்று படைத்தானோ அன்றே மனிதனுக்காக அல்லாஹ் 12 வகுத்து படைத்து தந்திருக்கிறார். 12 4 புனிதத்துவங்கள் நிறைந்ததாக கண்ணியமான மாதங்களாக இருக்கின்றன. அந்த 4 3 தொடராக வருகின்றன. இன்னும் ஒரு மாதம் பின்னால் பல மாதங்கள் கழித்து வருகின்றது. தொடராக வருகின்ற 4 1 துல்கஅதாவுடைய மாதம், 2 துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், 3 நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம், ஆகிய 3 கண்ணியமான மாதங்களாக தொடராக வருகின்றன. இன்னும் ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். இது அல்லாஹ்வுடைய மேலான அருளை சுமந்த ரஹமத்துக்குரிய ஒரு மாதமாகவும் கடைபிடப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த 4 ஒரு முஸ்லீம் அடைகின்ற போது மிகவும் கண்ணியமாக அவனுடைய வாழ்க்கை, அவன் இந்த 4 வாழ்வதற்கு அவன் பழகி கொள்ள வேண்டும். யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. மக்களுடைய மனங்கள் புண்படும்படியாக நடந்து கொள்வது, பேசுவது, தர்க்கங்களில் ஈடுபடுவது, விவாதங்களில் ஈடுபடுவது, கொலைகளிலும் அல்லது யுத்தங்களிலும் கலந்து கொள்வது போன்றவற்றையெல்லாம் இந்த 4 மாதங்களில் ஒரு முஸ்லிம் முழுமையாக தவிர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் பணிக்கிறது. ஏன் இந்த மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஃபர்தான ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் பிடிக்கின்ற நோன்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால் சிறந்த தொழுகை இரவு நேரத்திலே அதிகாலை வேளையிலே நேர காலத்தோடு கண்விழித்து தஹஜ்ஜத் தொழுகின்ற தொழுகை இருக்கிறதே, அது ஃபர்தான தொழுகைகளுக்கு அடுத்தபடியாக சிறந்த தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி அவர்கள் மதீனத்துடைய வாழ்க்கையிலே வாழ்ந்த காலகட்டத்தில் அங்குள்ள யஹூதிகள் நசாராக்களை பார்க்கிறார்கள். பார்த்த வேளையிலே முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூரா நோன்பை நோற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக மதீனத்தில் வாழ்ந்த யஹூதிகள் காணப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நீங்கள் எதற்காக ஆஷூராவுடைய நோன்பை நோற்றிருக்கிறீர்கள்? அந்த யஹூதிகள் சொல்லுகிறார்கள், ஃபிரௌனுடைய கெடுபிடிகளிலிருந்து, அவனுடைய சதித்திட்டங்களில் இருந்து நபியை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். மட்டுமல்ல, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் நைல் நதியிலே அல்லாஹ் மூழ்கடித்து அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் முடிக்க செய்தானே. இதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக இந்த மஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூரா நோன்பை நாங்கள் நோக்கிறோம் என்று அந்த யஹூதிகள் ஆஷூரா நோன்பை நோற்பதற்கான காரணத்தை சொன்ன போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக நோக்கிறீர்களா? உங்களை விட நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு மிகவும் தகுதி உள்ளவர்கள். எனவே ஆஷூரா நோன்பை நோற்றுக் கொண்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்களும் ஆஷூராவுடைய நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூரா நோன்பை நோற்றால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், நசாராக்களுக்கும் மாற்றமாக இந்த உலகத்திலே நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நான் அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் உயிரோடு ஹயாத்தோடு இருந்தால் முஹர்ரம் மாதத்தினுடைய 9 நோன்பு நோற்பேன், 10 நோன்பு நோற்பேன். இப்படியாக நோன்பு நோற்று யஹூதிகளுக்கு மாற்றமாக நான் உலகத்திலே செயல்படுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அடுத்த முஹர்ரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த நோன்பை பிடிக்க முடியவில்லை. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வருகின்ற 23-24 திகதிகள், அதாவது வருகின்ற வெள்ளியும் சனியும் 9-10 நாட்களாக இருக்கின்றன. இந்த நாட்களில் நோன்பு நோற்றுக் கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே தாசுஆ ஆஷூரா நோன்பை நோக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். ஆஷூராவுடைய நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக எங்களுடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த புதிய ஹிஜ்ரி ஆண்டுக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். நாம் நம்முடைய அமல் ரீதியான சாலிஹான அமல்களை எவ்வாறு முன்னேற்றகரமான பாதையிலே நாம் இட்டு செல்லலாம்? கடந்த வருடத்தை போலவே ஏனோ தானோ என அலட்சியமாக எங்களுடைய தொழுகையிலே நாம் அலட்சிய போக்குள்ளவர்களாக அலட்சியவாதிகளாக இருந்து கொள்வதா, அல்லது இந்த வருடத்திலே நாம் நம்மை கொஞ்சம் தயார் நிலையில் வைத்துக் கொண்டு முன்னேற்றகரமான அதிகமான அமல்களை செய்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு குறுகிய கால வாழ்க்கை தந்திருக்கிறான். குறுகிய கால வாழ்க்கைக்குள் அதிகமான நல் அமல்களை செய்து கொள்ளக்கூடியவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். குறுகிய கால வாழ்க்கைக்குள் பல நோய்கள் வந்து அந்த மனிதனை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறது. படுக்கையில் பல மனிதர்களை போட்டுவிட்டது. அவர்களால் பரந்தான தொழுகைகளை கூட தொழ முடியாமல் எத்தனையோ மக்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். ரமலானுடைய காலம் வருகின்ற வேளையிலே பரந்தான நோன்பை கூட நோன்பு நோற்றுக் கொள்ள முடியாத நோயாளிகளாக மாறிவிட்டார்கள். நாளாந்தம் குர்ஆன் ஓதி வந்த மக்களால் இன்று ஒரு வரியேனும் ஓதிக்கொள்ள முடியாத அளவுக்கு நோயாளிகளாக மாறிவிட்டார்கள். அந்த அளவுக்கு இன்று காலம் செல்ல செல்ல, வயதும் செல்ல செல்ல, நோய்களும் மனிதனை இன்று பீடித்துக் கொண்டே இருக்கிறது. அன்றாட வாழ்க்கை கூட மனிதன் அவனுடைய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு இன்று மனிதன் பலகீனமிக்கவனாக நோயாளியாக மாறிக்கொண்டே இருக்கிறான். எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த உடல் ஆரோக்கியத்தை நோய் வந்து எங்களை பீடித்துக் கொள்வதற்கு முன்னால், நாங்கள் ஒரு நாள் நோயாளியாக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோமையாக இருந்தால், நாளை ஒரு நாள் இயலா தன்மைக்கு நாங்கள் மாறுகின்ற போது, எழுந்து நடக்க முடியாத நிலைமைக்கு நாங்கள் ஆளாகின்ற போது, எங்களால் இந்த அமல்களை செய்ய முடியவில்லையே என்று கை சேதப்படுவதில் நாம் தவிர்த்து கொள்ளலாம். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பரலான தொழுகை என்பது நாளாந்தம் நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்பதற்கு வெளிப்படையான அடையாளங்கள். சுபகு தொழுதோமா, இன்றைய நாளை நான் அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்றிய நிலையிலே நான் இன்றைய நாளை ஆரம்பித்திருக்கிறேன். இன்றைய நாள் நான் சுபகு தொழவில்லையா, அல்லாஹ்வினுடைய தரித்திரியம் பிடித்த கோபத்திற்குரிய மனிதனாக நான் வீட்டை விட்டு வந்திருக்கிறேன். உண்மையான முஸ்லீம் என்பதற்கு வெளிப்படையான அடையாளம் பெயர் அல்ல, நாங்கள் செய்கின்ற சுஜூதும் ருக்குவும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காபிருக்கும் இடையில இருக்கின்ற வித்தியாசம் தொழுகை என்று சொன்னார்கள். யார் ஒருவர் ஐந்து நேர தொழுகையை நேரம் தவறாமல் தொழுகிறாரோ அவர் உண்மையான முஸ்லிமாக இருக்கிறார். யார் ஒருவர் நேரம் வந்தும் தொழாமல் அந்த நேரத்தை பாழ்படுத்திக் கொண்டு வீணடித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் காபீராகிவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுல் நபவியிலே வாழ்ந்த திண்ணை தோழர்களில் ஒருவர், அஹ்லு ஸுஃபாக்களில் ஒருவர் ரபீஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மனைவி, குடும்பம், பிள்ளைகள் யாரும் இல்லை. வீடு வாசல் தொழில் ஒன்றும் கிடையாது. மஸ்ஜிதுல் நபவியிலே வாழ்ந்த திண்ணை தோழர்கள் ஒருவராக வாழ்கிறார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். நபியே நாயகமே, என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஆசை பிறந்திருக்கிறது, அதனை நான் நிறைவேற்ற வேண்டும், அதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களுடைய விருப்பம் தான் என்ன? அந்த ரபீஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை அறிந்து நான் உங்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய ஒரு ஊழியனாக, ஒரு சேவகனாக நான் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்கு எனக்கு அனுமதி தருவீர்களா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளிக்கிறார்கள். இப்போது அந்த ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பகல் வேளையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் அவர்களுடைய இடத்திற்கு சென்று ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடிய வளமை இப்படித்தான் வளமையாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை வேளை தஹஜ்ஜத்துடைய நேரத்திற்கு கண் விழிக்கிறார்கள். கதவை திறந்து பார்க்கிறார்கள். என்ன ஆச்சரியம், வீட்டு வாசலின் வெளியே பகலெல்லாம் தனக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய காதிம் ஊழியன் ரபீஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய இடத்திற்கு சென்று ஓய்வெடுக்காமல் உறங்காமல் நபிகளாருடைய வீட்டு வாசலுக்கு வெளியே உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டி எழுப்புகிறார்கள். அந்த சஹாபி அவர்கள் கண் விழிக்கிறார்கள். என்னது ஒரு ஆச்சரியம், ரஹ்மத்துடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே கண் விழிக்கக்கூடிய பெரும் பாக்கியம், இது யாருக்கு கிடைக்க போகிறது? சட்டென கண் விழித்த ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ரபீஅ, வளமையாக இரவு நேரத்திலே நீங்கள் ஓய்வுக்காக உறக்கத்திற்கு செல்வீர்களே, இன்று நீங்கள் உங்கள் இடத்திற்கு செல்லவில்லையா? அந்த ரபீஅ இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியே நாயகமே, என்னுடைய உள்ளத்திலே இன்னும் ஒரு ஆசை இருக்கிறது, அந்த ஆசை தீரும் வரைக்கும் எனக்கு உறக்கமும் இல்லை, தூக்கமும் இல்லை, பசியும் இல்லை யா ரசூலல்லாஹ், நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அப்படி உங்களுடைய தூக்கத்தையும் உங்களுடைய பசியையும் கெடுக்கக்கூடிய அளவுக்கு வந்த அந்த ஐயம், அந்த சந்தேகம் அல்லது தெளிவின்மை என்ன என்று கேட்கிறார்கள். ரபீஅத் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியே நாயகமே, உலகத்தில் எவ்வாறு உங்களுடைய முபாரக்கான முகத்தை பார்த்துக்கொண்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறோமோ இதே போல நாளை கியாமத்திலும் சுவர்க்கத்திலும் உங்களுக்கு அருகாமையில் நான் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த அனுமதி கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை விருப்பம் இருக்கிறதா? அஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரத்தி சுஜூத், அதிகமாக நீங்கள் சுன்னத்தான தொழுகைகள் தொழுது வாருங்கள், இதன் மூலமாக நாளை மறுமை நாளையிலும் சுவர்க்கத்திலும் என் அருகில் இருப்பீர்கள், உங்களுக்கு அருகில் பல நபிமார்கள் நண்பர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இலகுவாக அந்த சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கலாம், உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன், நாளை சுவர்க்கத்தில் என் அருகிலே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு இடத்தை தருவான் என்று நபிகளார் சொல்லி இருக்கலாம். ஆனால் என்ன சொல்லுகிறார்கள், அதிகமாக சுன்னத்தான தொழுகைகள் தொழுது வாருங்கள், அந்த சுன்னத்தான அதிகமான தொழுகைகளின் மூலமாக உங்களுடைய சுஜூதுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும், நாளை சுவர்க்கத்தில் என்னருகிலே இருப்பீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய பரதான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் தொழுகின்ற அந்த சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றதே, நிச்சயமாக எங்களை நாளை சுவர்க்கத்திலே உயர்ந்த நிலைமைக்கு எங்களை இன்ஷா அல்லாஹ் அழைத்து செல்ல இருக்கிறது. நபிகளாருடைய சன்னிதானத்தையும் அரவணைப்பையும் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பெற்றுத் தர வல்லதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகைகள் எப்படி தொழுதிருக்கிறார்கள் என்பதை இன்றைய நன்னாளையிலே நாம் சீர்தூக்கி பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்திலே எங்களுடைய இந்த புதிய வாழ்க்கையை, புதிய வருடத்தை ஆரம்பிக்கின்ற இந்த புதிய பயணத்திலே எங்களுடைய அமல்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக அழகுபடுத்திக் கொள்ளலாம் என்ற சிந்தனைக்கு நான் உங்களுக்கு வலி சேர்க்கக்கூடியதாக இதனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு யார் ஒருவர் ஃபர்தான தொழுகை அல்லாமல் 12 ரகாத்துக்கள் சுன்னத்து தொழுவாரோ இவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஒரு அழகான மாளிகையை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நாளைக்கு ஒரு நாளைக்கு ஃபர்தான தொழுகை அல்லாமல் சுன்னத்தான தொழுகைகளை 12 ரகாத்துக்களாக யார் தொழுவாரோ அவருக்கு சுவனத்திலே ஒரு அழகான மாளிகை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லுகிறார்கள். எவ்வாறு அந்த 12 ரகாத்துக்களை தொழுவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அந்த 12 ரகாத்தை தொழுதார்கள், தொழுது வருமாறு நமக்கு படித்திருக்கிறார்கள் தெரியுமா? ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரகாத், துஹருக்கு முன்னால் 4 ரகாத், துஹருக்கு பின்னால் 2 ரகாத், மக்ரிபுக்கு பின்னால் 2 ரகாத், இஷாவுக்கு பின்னால் 2 ரகாத், ஆக மொத்தம் 12 ரக்காத்துக்கள் ஆகின்றன. இந்த 12 ரக்காத்துக்களையும் தொடராக தொழுது வரக்கூடிய மனிதருக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டி கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது நாளாந்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டிய சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கின்றன. மீண்டும் பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தொழுதிருக்கிறார்கள். நபி அவர்கள் மதீனாவிலே வாழுகின்ற காலத்திலே 9 மனைவிமார்களோடு வாழ்கிறார்கள். 9 மனைவிமார்களுடைய தவணைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு சென்று வருவார்கள். அப்படியான ஒரு தவணை ஒரு நாள் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். துஹருக்கு அஸான் சொல்லப்படுகின்ற வேளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய வீட்டிலே துஹருக்கு முன்னால் 4 ரகாத்துக்கள் சுன்னத்து தொழுகிறார்கள். ஃபர்து தொழுகை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜித் நபவிக்கு செல்லுகிறார்கள். மஸ்ஜித் நபவியிலே துஹர் தொழுகை நடாத்தி முடித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு விரைந்து வருகிறார்கள். துஹருக்கு பின்னால் 4 ரகாத்துக்கள் சுன்னத்து தொழுகிறார்கள். இவ்வளவு காலமும் துஹருக்கு முன்னாலும் பின்னாலும் 2-2 தொழுது வந்த உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 4 ரகாத் தொழுகையை பார்த்து ஆச்சரியமாக பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, நாங்களோ 2-2 தொழுது வந்தோம், நீங்கள் இன்று 4-4 தொழுது வருகிறீர்களே என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மு ஹபீபா, யார் ஒருவர் துஹருக்கு முன்னால் 4 ரகாத்தும் துஹருக்கு பின்னால் 4 ரகாத்தும் யார் ஒருவர் சுன்னத்தாக தொழுது வருவாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலும் திருமிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ஹதீஸை கேள்விப்பட்ட முதல் நாள் கொண்டு உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உடம்பிலிருந்து உயிர் செல்லுகின்ற வரைக்கும் துஹருக்கு பின்னாலும் துஹருக்கு முன்னாலும் 4 ரகாத் சுன்னத்து தொழுது வந்திருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள். துஹருக்கு முன்னால் 2 தொழுது வந்தோமாம், துஹருக்கு பின்னாலும் 2 தொழுது வந்தோமாம், இது போதாது. அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை ஹராமாக்கி பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை நான் கேள்விப்பட்ட முதல் நாள் கொண்டு இன்ஷா அல்லாஹ் மௌத்தாகின்ற வரைக்கும் இதனை இஸ்திகாமத்தாக தொடராக 4-4 நான் தொழுது வருவேன் என்பதனை இந்த புதிய ஆண்டிலே எங்களுடைய அமல்களிலே நாங்கள் கொண்டு வரக்கூடிய மாற்றமாக இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரஹிம அல்லாஹு மன் ஸல்லா கபல் அல் அஸ்ரி அர்பஅன், எந்த மனிதன் அஸர் தொழுகைக்கு முன்னால் 4 ரகாத்துக்கள் சுன்னத்து தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அசருக்கு முன்னால் 4 ரகாத்துக்கள் சுன்னத்து தொழுகிறார்களே, இவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக, அல்லாஹ் இவர்களுக்கு அருள் பாலிப்பானாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்களே. ஆனால் இந்த துஆவிற்கு தகுதியுள்ள மக்களாக நாங்கள் ஆகக்கூடாதா, மாறக்கூடாதா? எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அன்றாடம் எடுத்து நடக்க வேண்டிய சுன்னத்தான அமல்களாக இருக்கின்றன. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையிலே ஒரு சுன்னத்தான தொழுகை இருக்கிறது. ஒவ்வொரு பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையிலே தொழ வேண்டிய சுன்னத்தான தொழுகை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, தொழுதும் வந்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே இன்னும் ஒரு முக்கியமான சுன்னத்தான தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தினருக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற வேளையிலே பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து செல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா பிலால், பிலாலே என்று அழைத்தார்கள். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே வந்து நிற்கிறார். நபியே நாயகமே, இதோ நான் நிற்கிறேன் என்று சொன்னபோது பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களை நேற்று இரவு நான் சுவர்க்கத்திலே கண்டேன். நீங்கள் நடந்து செல்லுகின்ற உங்களுடைய செருப்பின் சத்தத்தை நான் சுவர்க்கத்திலே செவியுற்றேன். நீங்கள் செய்கின்ற விசேட அமல் தான் என்ன என்று கேட்டார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபியே நாயகமே, நான் எப்போதாவது உதுவு எடுத்துக் கொண்டால் உதுவு எடுத்ததற்கு பிறகு முஸ்தஹப்பான உதுவுடைய 2 ரகா சுன்னத்து தொழுது கொள்ளுவேன். அதுதான் என்னிடத்தில் இருக்கின்ற விசேஷமான அமல் என்று பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவைகள் தான் சுன்னத்தான அமல்கள். சுன்னத்தான தொழுகைகளை கொண்டு ஒருவருடைய சுஜூது அதிகரிக்கின்ற வேளையிலே அவர் நாளை கியாமத்துடைய நாளையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலும் சுவர்க்கத்திலும் நபிகளாருக்கு அருகாமையிலும் ஏனைய நபிமார்களுடைய நண்பர்களாக இருப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே நான் இவற்றையெல்லாம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். கடந்த ஆண்டு கடந்து விட்டது, எப்படியோ எங்களுடைய வாழ்க்கை நாம் கடத்தி விட்டோம். இந்த ஆண்டும் ஏனோ தானோ என அலட்சிய போக்கோடு இந்த காலத்தை நம்முடைய பொடுபோக்கினால் சோம்பேறித்தனத்தினால் நாங்கள் கழித்துவிடக் கூடாது. எங்களுக்கு முன்னால் இந்த பூமிக்கு வந்து சுஜூது செய்த எத்தனையோ மக்கள் மரணித்து இன்று மண்ணறை வாசிகளாக கபராளிகளாக மாறிவிட்டார்கள். எங்களுக்கு முன்னால் இந்த பூமிக்கு வந்து நல்ல பல சாலிஹான அமல்கள் செய்த எத்தனையோ மக்கள் இன்று நோயாளிகளாக மாறிவிட்டார்கள். இந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாகுவதற்கு முன்னால் அல்லாஹ் தந்திருக்கின்ற உடல் ஆரோக்கியத்தையும் இந்த வாழ்க்கையையும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதிலும் ருகூ செய்வதிலும் எங்களுடைய காலத்தை நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர. அல்லாஹு தஆலா ஒருவன் அவன் ஒற்றைப்படையாக தொழுகின்ற வித்ரு தொழுகையை ரொம்ப ரொம்ப விரும்புகிறான். நீங்கள் வித்ரு தொழுது கொள்ளுங்கள், யாரும் வித்ரு தொழாமல் உறக்கத்திற்கு தூங்க செல்ல வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இஷா தொழுதோமா, இஷாவுக்கு பின்னால் இருக்கின்ற 2 ரகாத் சுன்னத்து தொழுகையை முடித்துவிட்டேன், இஷாவுடைய சுன்னத்தை முடித்துவிட்டேன், வித்ரு தொழுகையை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இருந்த மிக முக்கியமான ஒரு சுன்னா என்ன தெரியுமா? வித்ரு தொழுகையினுடைய கடைசி தொழுகையிலே, கடைசி 1 ரகாஅத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. நேற்றைய நாள் என்னுடைய பாடசாலையிலே என்னிடத்திலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த வித்ரு தொழுகையின் போது ஓதுகின்ற குனூத்தை நான் எழுதி கொடுத்து மாணவர்களுக்கு நான் அதனை கொடுத்து சொல்லிக் கொடுத்த நேரத்திலே பல மாணவர்கள் மட்டுமல்ல, அதனை பார்த்த பல ஆசிரியர்களும் இப்படியான துவா ஒன்று இருக்கிறதா, வித்ரு தொழுகையில் குனூத்து ஓதுகின்ற முக்கியத்துவத்தை நாங்கள் இப்போதுதான் விளங்கிக் கொண்டோம் என்று சொல்லுகின்ற போது நிச்சயமாக இந்த விடயத்தை இன்றைய ஹுத்பாவிலே நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த ஹதீஸை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு வித்திருத்தொழுகைக்கு பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதி இருக்கிறார்கள். அந்த குனூத் என்பதை நாங்கள் சிறிய வயதிலே மதரசாக்களிலே பாடமிட்டிருக்கிறோமே, அந்த குனூத்து தான் வேற ஒன்று வித்தியாசமாக இல்லை. அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத், வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத், வதவல்லனி ஃபீமன் தவல்லைத், வபாரிக் லீ ஃபீமா ஆஃதைத், வகினி ஷர்ர மா கதைத், ஃபின்னக தக்தி வலா யுக்தா அலைக், இன்னஹு லா யஸில் மன் வாலைத், வலா யஇஸ் மன் ஆதைத், தபாரக்த ரப்பனா வதஆலை என்பதுதான் ஸஹீஹ் முஸ்லிமில் வந்த வித்ருடைய குனூத்துடைய துஆவாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மீண்டும் நான் சொல்லுகிறேன், கடந்த ஆண்டு கடந்து விட்டது, வந்திருக்கின்ற இந்த ஆண்டை இப்படியான அமல்களை கொண்டு நாம் அழகுபடுத்துவோம், எங்களுடைய நேர காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுவோம். வித்ரு தொழாமல் யாரும் தங்களுடைய படுக்கைக்கு செல்லவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வித்ரு தொழாமல் யாரும் உறங்க செல்ல வேண்டாம். நபியுடைய கட்டளை எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து நடப்போம். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்த கணவன் எந்த மனைவி அதிகாலை வேளையிலே கண் விழித்து வீட்டில் இருக்கின்ற சிறியவர்கள் பெரியவர்கள் வயோதிபர்கள் நோயாளிகள் இவர்களுக்கு இடையூறு கொடுக்காமல் அமைதியாக சென்று ஒதுவெடுத்து யார் ஒருவர் அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்காக தயார் நிலையில் இருக்கிறாரோ இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த துஆவிற்கு தகுதியான லாயக்கான கணவனாக ஏன் நாம் மாறக்கூடாது? இந்த துஆவிற்கு தகுதியான மனைவியாக ஏன் நம்முடைய மனைவிமார்கள் மாறக்கூடாது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான், யா ரப்பி யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான். அவனுடைய துஆ எந்த விதமான தாமதமும் இன்றி எந்த திரையும் இன்றி கேட்டவுடன் கபூலாக கூடிய நேரம் சந்தர்ப்பம் தஹஜ்ஜத்துடைய நேரம். உலகமெல்லாம் அமைதியாக இருக்கிறது, மக்கள் எல்லாம் ஆழ்ந்த தூக்கத்திலே இருக்கிறார்கள், பறவைகளுடைய சத்தம் இல்லை, வாகனங்களுடைய சத்தம் இல்லை, முழு உலகமும் துன்யாவும் அமைதியாக இருக்கிறது, வீடெல்லாம் இருளாக இருக்கிறது. இந்த கணவனும் மனைவியும் கண் விழிக்கிறார்கள், மூலையிலே உட்காருகிறார்கள், தொழுகிறார்கள். அந்த முசல்லாவிலே உட்கார்ந்திருந்தேன், யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரப்பி, பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் துஆ கேட்கிறார்கள், தங்களுடைய பெற்றோர்களுக்காக துஆ கேட்கிறார்கள், வியாபார நடவடிக்கைகளுக்காக துஆ கேட்கிறார்கள், துன்யா ஆஹிராவுடைய விடயங்களுக்காக இந்த கணவன் மனைவி துஆ கேட்கிறார்கள். கேட்டதை அல்லாஹ் கொடுக்காமல் மறுப்பது கிடையாது, கேட்டதை அல்லாஹ் கொடுக்கிறான். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான், ஒரு கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, ரஹிமல்லாஹு இம்ராஅத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்களே, இப்படியாக அதிகாலை பொழுதை தொழுகையை கொண்டு சுஜூதை கொண்டு துஆவை கொண்டு ஆரம்பிக்கின்ற நன்மக்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய மாற்றங்கள் இவைகள் தான். பரலான சுபகு தொழுகையோடு மட்டும்தான் நாம் நிறுத்தி கொண்டோமா? இன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் அமல்கள் மாற வேண்டும். பரலை தொழுதம் நம்முடைய வாழ்க்கையில் முன்பின் சுண்ணத்துக்களை நாங்கள் முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவு காலமும் துஹருக்கு முன்னாலும் பின்னாலும் இரண்டை மாத்திரம் தொழுது வந்தோமா? இந்த உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பு செய்கின்ற ஹதீஸ் எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். துஹருக்கு முன்னால் நான்கும் பின்னால் நான்கும் தொழுதால் நிச்சயமாக என்னுடைய உடம்பை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கி விடுவான் என்ற எண்ணத்தோடு இந்த மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். நம்மை நாம மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் வேறு யாராலும் நம்மை மாற்ற முடியாது. நம்மை நம்மால் மாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால், இவ்வளவு பல பயான்களை ஹதீஸுகளை கேட்டும் நாம் திருந்தவில்லை என்றால், இந்த பூமியில் நம்மை வேறு யாராலும் திருத்த முடியாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பில் 360 மூட்டுக்கள் இருக்கின்றன. அந்த 360 மூட்டுக்களுக்கும் அந்த மனிதன் நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, 360 மூட்டுக்கள் ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுக்க வேண்டும் என்றால் எம்மால் எப்படி யா ரசூலல்லாஹ் கொடுக்க முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் காலையில இரண்டு ரக்காத் துஹா தொழுது கொள்ளுங்கள். உங்கள் உடம்பில் இருக்கின்ற 360 மூட்டுகளுக்கும் சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். துஹா தொழுக இருக்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்க்குடைய பரக்கத்தை உண்டாக்குவான். ஏழ்மை வராது, கஷ்டம் வராது, பிணிகள் வராது, நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். சுபஹானல்லாஹ் என்று சொல்லுவதும் சதக்கா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவதும் சதக்கா, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவதும் சதக்கா. பாதையிலே நடந்து செல்லுகின்ற வேளையிலே மனிதனுடைய நடைக்கு இடையூறு தரக்கூடிய முள், கல், வாழைப்பழ, தோல் போன்றவைகள், வீதுர் போன்றவைகளை அகற்றி அதனை ஓரமாக எடுத்து போடுவதும் சதக்கா. வலப்பக்கமாக நடந்து செல்வது சதக்கா. ஒரு முஸ்லீமை கண்டால் புன்முறுவல் பூர்ப்பது சதக்கா. அவன் சலாம் சொல்வதற்கு முன்னால் நாம் சலாம் சொல்லிக் கொள்வதிலே முந்திக் கொள்ளுகின்ற அந்த பண்பு, அது ஒரு சதக்கா. இப்படியாக சதக்காக்களுடைய வாயிலை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டிவிட்டு சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் துஹாவுடைய தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பாடசாலையிலே கற்கின்ற மாணவர்கள் தொழுகிறார்கள், பாடசாலைக்கு செல்லுகின்ற அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை அழைத்து செல்லுகின்ற பெற்றோர்கள் தொழுகின்ற பழக்கத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல பல செய்திகளை எங்களுடைய கண்களால் பார்க்கின்ற வேளையிலே உள்ளம் குளிர்ச்சி அடைகிறது, கண்களும் குளிர்ச்சி அடைகிறது. மாஷா அல்லாஹ், தொழிலுக்காக, கடை வியாபாரத்திற்காக, அலுவலக வேலைகளுக்காக வருகின்ற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால் உதவ எடுத்துக் கொண்டு உங்களுடைய ஆடைகளை தயார் நிலையில் வைத்துக் கொண்டு வீட்டிலேயே இரண்டு ரக்காத் துஹா தொழுது விட்டு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்ற துஆவோடு வீட்டை விட்டு வலது காலை வெளியே வைத்து வாருங்கள். வாகனத்தில் ஏறுகின்ற வேளையிலே பிஸ்மி சொல்லி ஏறி உட்காருங்கள். உங்களுடைய அலுவலகத்திற்குள், வியாபார ஸ்தலத்திற்குள் நுழைகின்ற வேளையிலே பிஸ்மி சொல்லிக் கொண்டு சலாம் சொல்லிக் கொண்டு உள்ளே நுழையுங்கள். அன்றைய உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் பரக்கத்திற்குரியதாக இருக்கும். அன்றைய நாள் உங்களுக்கு கைரான நாளாக இருக்கும். அன்றைய நாள் தொட்ட காரியம் எல்லாம் உங்களுக்கு பரக்கத்தாக அமையும் என்பது சந்தேகம் கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னும் ஒரு ஹதீஸை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வளவு அமல்களையும் செய்வதெல்லாம் உங்களுக்காக, இவ்வளவு தொழுகைகளை தொழுவதெல்லாம் உங்களுக்காக, அல்லாஹ்வுக்காக நீங்கள் ரெண்டு ரக்காத்து தொழ வேண்டுமே, அது என்ன தொழுகை? தஹியத்துல் மஸ்ஜித். பள்ளிக்கு எப்போதெல்லாம் நீங்கள் உள்ளே நுழைகிறீர்களோ அப்போதெல்லாம் ஃபர்தான தொழுகை நடைபெறவில்லையா, உடனே இரண்டு ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுவிட்டுத்தான் உட்கார வேண்டும். தொழாமல் யாரும் உட்காரக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஹியத்துல் மஸ்ஜிதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு நாள் ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், தஹியத்துல் மஸ்ஜித் தொழாமல் அப்படியே உட்கார்ந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தும் பார்க்காமல் இருந்தார்களா? அந்த சஹாபியை பார்த்து சொல்லுகிறார்கள், மனிதரே, சஹாபியே, என் அருமை தோழரே, எழுந்து இரண்டு ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுவிட்டு உட்காருங்கள், எழுந்து இரண்டு ரக்காத் தொழுதுவிட்டு உட்காருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸை இந்த சமூகத்தில் உணர்த்துகிறார்கள். எத்தனையோ மக்களை நான் இன்று அவதானிக்கிறேன், கீழ் மாடியில் தொழுதார்களோ இல்லையோ, மேல் மாடியிலே வந்து சப்புகளில் அப்படி உட்கார்ந்து கொள்கிறார்கள். நபியை போல என்னால் இப்படியாக தைரியமாக முகத்துக்கு சொல்ல முடியாது, வெளியிலே கதைகள் சொல்வீர்கள், அல்லது நான் கீழே தொழுதுவிட்டே வந்தேன் என்று எனக்கு பதில் சொல்லுவீர்கள். அதனால் நபியை போல என்னால் தைரியமாக உங்களை பார்த்து சொல்ல முடியவில்லை, எழுந்து ரெண்டு ரக்கா தொழுதுவிட்டு உட்காருங்கள் என்று. இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யாரெல்லாம் தொழாமல் இருக்கின்றீர்களோ, உட்கார்ந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள், ரசூலினுடைய கட்டளையை நான் மீறி உட்கார்ந்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள். வருகின்ற ஜும்ஆவுடைய காலத்திலிருந்து, ஜும்ஆவுக்காக மட்டுமல்ல, எந்த நேரத்தில் நீங்கள் மஸ்ஜிதிற்குள்ளே வந்தாலும் இரண்டு ரக்கா தொழாமல் மஸ்ஜிதினுடைய காலத்தை கழிக்காதீர்கள். அது மக்ருஹாக வெறுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே தான் ரபியா இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நபியே நாயகமே, நாளை நான் சுவர்க்கத்திலே இருப்பேன். அந்த சுவர்க்கத்திலே நீங்கள் இருக்க மாட்டீர்களே, நீங்கள் நபிமார்களோடு உயர்ந்த அந்தத்திலே இருப்பீர்களே யா ரசூலல்லா, உங்களுடைய முகத்தை பார்க்க முடியாமல் ஆகிவிடுமே, உங்களோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும், உங்களுடைய முபாரக்கான முகத்தை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும், இது எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று கேட்டபோதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக சுன்னத்தான தொழுகைகள் தொழுது வாருங்கள், நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் என்று சொன்னார்களே, அந்த அதிகமான சுன்னத்துக்களை எப்படி தொழுவது என்பதனைத்தான் இந்த அரை மணி நேரமாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன். கேட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். நம்மை நம்பி இருக்கின்ற நம்முடைய மனைவி மக்களுக்கும் இந்த வழிமுறைகளை, இந்த அமல்களை நாங்கள் அவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். நாம் மட்டும் நரகத்திலும் தப்பித்தால் போதாது, நம்முடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தார்கள் அனைவரையும் உயரிய ஜன்னத்தில் பிரதோசுக்கு தகுதியுள்ள நன்மக்களாக தயார் நிலையில் வைத்து அல்லாஹை சந்திப்போம். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்களில இருக்கின்ற நோயாளிகளுக்கு யா அல்லாஹ் உடல் சுகத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரிலே வாழுகின்ற அந்த மருகவங்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான சந்ததியை நல்ல பிள்ளை செல்வங்களை தந்தல்வாயாக. நமது நாட்டு முஸ்லீம்களுக்கும் உலகளாவிய ரீதியில் வாழுகின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் உன்னுடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் யா அல்லாஹ் கொடுத்தல்வாயாக. நாங்கள் செய்கின்ற தொழில்களிலே யா அல்லாஹ் நீ பரக்கத்தை நிம்மதியை தந்தல்வாயாக. நோய் இல்லாமல் மௌத்தாகின்ற வரைக்கும் உன்னை சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுக்கும் வந்திருக்கின்ற இந்த புனிதமான முஹர்ரம் மாதத்தினுடைய அமல்களையும் அதனுடைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்ள யா அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், மலர்ந்திருக்கின்ற இந்த ஆண்டை நன்மைகள் நிறைந்ததாக இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் உலகளாவிய ரீதியில் வாழுகின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் ஹைரான ஆண்டாக இந்த ஆண்டை கபூல் செய்து உன்னுடைய ஹைர்களையும் பரக்கத்துகளையும் தந்தல்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.